ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி பாடங்கள்ல கடந்த வகுப்புகள் மூலமா ஒரு 13 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அது வந்து இந்த துவைத விவேகம் அப்படிங்கிற தலைப்புல. இப்ப இந்த துவைத விவேகத்துல கடைசியா அந்த 13வது ஸ்லோகத்தை வந்து வித்யாரண்யர் சுவாமிகள் சொல்லும் போது ஒரு அருமையான ஸ்லோகத்துல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சப்தான்ன பிராமணே துவைதம் ஜீவ சுருஷ்டம் பிரபஞ்சிதம் அன்யானி சப்த ஞானேன கர்மனா ஜனயத்திதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறான், ஈஸ்வரன் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான், ஞானம் மற்றும் கர்மத்தின் மூலமாக இங்க படைப்பு எப்படி இருக்குன்னா, அவனுடைய அறிவு மற்றும் செயல் மூலமா இங்க படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, 7 வகை அன்னங்கள் சப்தான்ன பிராமணி அப்படிங்கிறார். சப்தான்ன பிராமணேனா 7 வகையான அன்னங்கள் அந்த பிராமண பகுதியில இந்த ஜீவனுக்கு எப்படி இருமைகள் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிருகதாரண்யக உபநிஷத்துல விரிவாக பேசப்படும். அதை வந்து இங்க சொல்றாரு, சப்தான்ன பிராமணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது வந்து பிருகதாரண்ய உபநிஷத்து வந்து ஒரு பெரிய டாபிக். அதை தொட்டோம்னா இதே மாதிரி ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட ஓடும், 1 வருஷமே கூட ஓடும். பிருகதாரண்யக உபநிஷத்தெல்லாம் கை வச்சோம்னா 1 இயர் எடுத்துக்கும். பெரிய டாபிக், புக்கே வந்து பெரிய புக்கு. அதனால பஞ்சதசியே நான் அதனாலதான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இதை எப்படி தோட்டுட்டோம், அது எப்படி முடிவு பண்ணுது அப்படிதானே. அப்ப வந்து இப்போ பிருகதாரண்யக உபநிஷத்து வந்து சப்தான்ன பிராமணம் அப்படின்ட்டு ஒரு 7 அன்னங்களை பற்றி பேசுது, 7 விதமான உணவுகள். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு 13வது ஸ்லோகத்துல அந்த 7 அன்னங்களை பற்றி பேச போகிறது என்று சொல்றார். அந்த 7 அன்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். எப்படின்னா, இப்ப சப்த அப்படின்னா சான்ஸ்கிரிட் வார்த்தையில 7, அன்னம் அப்படின்னா உணவு. அப்ப 7 வகையான உணவுகள் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த உபநிஷத்து வந்து சப்தான்ன பிராமணத்துல பேசுது. அந்த 7 விதமான உணவுகளை நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏன்னா இது முக்கியமான டாபிக் இல்லையா. அப்ப அது என்னென்ன 7 உணவுகள் அப்படின்னு பார்த்தா, 1 வந்து மனிதர்களுக்கான உணவு, 2வது வந்து தேவதைகளுக்கான உணவு, 3வது பித்ருக்களுக்கான உணவு, 4வது பிராணனுக்கான உணவு, 5வது வாக்கிற்கான உணவு, 6வது மனதிற்கான உணவு, 7வது அறிவிற்கான உணவு. இப்படிதான் 7 உணவு இருக்கு. இப்ப அந்த 7 உணவுல இப்ப மனிதர்களுக்கான நமக்கு என்ன உணவுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா சாப்பிடுற காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், மனிதர்களுக்கான உணவுகள். ஆனா இந்த உணவுகள் எல்லாம் எப்படி வருது, எல்லாமே ஒவ்வொரு உடம்பு தான். நீங்க எதை சாப்பிட்டாலும் ஒவ்வொரு உடம்புலதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு உடம்பு, நீங்க ஒரு உடம்பு, உடம்பு தான் மாறி இருக்குமே தவிர இன்னொரு உடம்பு இன்னொரு உடம்பு சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படிதான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப இதுல வந்து இந்த ரத்தம் மாமிசம் எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற பகுதியை மட்டும் நம்ம தொடக்கூடாதுங்கிறது சத்துவ குணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம உணவு சங்கிலியில வந்து எல்லாமே உணவு தான். ஆனா மனிதன் வந்து மிருகத்தை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த அன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது தெளிவுபடுத்தின. இங்க சைவம் அசைவம் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாமே உணவு சங்கிலி. அந்த உணவு சங்கிலியில நீங்க சாப்பிடுற கீரை காய்கறிகள் பழங்கள் எல்லாம் எதை சாப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயந்துக்குவீங்கன்னு சொன்னேன். என்ன சாப்பிடுதுங்க, மண்ணுக்கடியில் இருக்கிற மனுஷனை சாப்பிடுது, நம்புவீங்களா. எல்லா செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் மக்கி போன பிணத்தை பூச்சிகளை என்னென்ன கழிவு பொருட்கள் இருக்கோ அதை தான் சத்துக்களா எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் இங்க தாவரங்கள் எல்லாம் அழுகி போன பிணத்தை சாப்பிடும், செத்து போன நாயை சாப்பிடும், இதுதான் தாவரங்கள் சாப்பிடுது. ஆனா அந்த தாவரங்களை நாம சாப்பிடுறோம், அதனால நம்ம சைவம்னு சொல்லிக்கிறோம். எத்தனை பேரால வெங்காயம் பூண்டு விட்டுருப்பீங்க முடியுமோ அவங்க எல்லாம் இதை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாத்துக்கோங்க. அதாவது ஐயருங்க ஐயங்காருங்கெல்லாம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நான் தொடவே மாட்டேன், ஆச்சாரம் ஆச்சாரம்னு சொல்லிக்கிட்டு காய்கறிகளும் கீரைகளையும் விளாசுறாங்க இல்லையா. அப்போ அவங்களெல்லாம் எதை சாப்பிட்றாங்கன்னு அவங்களையும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அறிவில் வந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். சும்மா மனிதனாக மட்டும் பிறந்தா போதாது, சாஸ்திரம் வந்து தெளிவாக சொல்லுது கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழு அப்படின்ட்டு, மூடர்களாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே மனிதர்களுக்கான அன்னம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே அன்னம் தான். அதில் எது சத்துவ குணத்தை கொடுக்குது எது ரஜகுணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பிரித்து பார்ப்பதில் நம்ம மாமிச உணவுகளை தவிர்த்தா போதும், தாவர உணவுகளை தவிர்க்க வேண்டியது கிடையாது. அதில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்தலாம், எந்த கெடுதலும் கிடையாது. ஏன்னா வெங்காயம் பூண்டுனால ஒருத்தனுக்கு காம உணர்வு வந்துருமான்னா அப்படி கிடையாது இல்லை. ஏன்னா அதை சாப்பிட்றதுனால தான் காம உணர்வு வருது அப்படின்னா வேற சாப்பிட்றதுனால காம உணர்வு வருது இல்லையான்னா, காமம்ங்கிறது மனம் சார்ந்து இருக்கு. அது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மாற்றத்தை உண்டு பண்ணுதுங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருந்தாலும் கூட சைவ உணவுகள் அப்படி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது, அதில் வெங்காயம் பூண்டு அப்படி ஏற்படுத்துவது கிடையாது அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் காம உணர்வு வருவது கிடையாது. அது நிறைய பேர் வந்து கற்பனையாக ஏதோ ஒரு கணக்கில் அதை ஏற்றி வச்சுருக்காங்க, அது எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அதனால் நிறைய பேர் வந்து வெங்காயம் பூண்டு நாங்கள் சேர்த்த மாட்டோம், அது ரஜோ குணத்தை உண்டு பண்ணோம், தமோ குணத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை தவிர்க்கிறாங்க. ஆனால் அந்த உணவை தவிர்க்கிறவங்க ரஜோ குணத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு அவங்களே சுய விசாரம் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அவங்க இல்லைங்க, நான் வெங்காயம் பூண்டெல்லாம் விட்டதுனால அப்படியே தெய்வீக நிலையில் இருக்கிறேன், சத்துவ குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷம். அப்போ இங்கே வந்து மனிதர்களுக்கான அன்னம் அப்படிங்கிறதுல நாம் சாப்பிட்ற இந்த உணவுகள், அது மாதிரி தேவர்களுக்கான அன்னத்தில் யக்னங்கள், யாக யக்னங்கள். இப்போ நமக்கு வந்து இப்போ காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாம் உணவாக எடுத்துக்கிற மாதிரி தேவர்கள் இருக்காங்க இல்லையா. தேவர்கள்னால் யாருங்க? பஞ்சபூதங்கள் தான், இந்த இயற்கை தான் தேவர்கள். அப்போ இந்த இயற்கைக்கு நம்ம வேள்விகள் செய்கிறோம். ஏன் வேள்விகள் செய்கிறோம்னா இந்த யக்னங்கள் யாகங்கள் எல்லாம் நம்ம செய்கிறது வந்து நன்றியின் நிமித்தம். அதாவது இயற்கையே நமக்கு எல்லாம் கொடுக்குது, அந்த இயற்கைக்கு நாம் ஒரு நன்றி செலுத்தணும், அதுக்கு திருப்பி ஒரு உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேள்விகளில் நெய்யை ஊற்றுறது, அபிர்வாகம் கொடுக்கறது, இதெல்லாம் ஹவிஸெல்லாம் கொடுக்கறது எதுக்குன்னா அது அக்னி மூலமாக இந்த இயற்கை எடுத்துக்கும், அந்த இயற்கை எடுத்து அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ மற்ற பூதங்களும் அதற்கான பலன்களை நமக்கு கொடுக்கும், அதனால் மழை பெய்யும். அப்போ மழை பெய்யறதுனால விவசாயம் செழிப்பாகும், விவசாயம் செழிப்பாக தான் நமக்கு உணவு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த பஞ்சபூதங்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம தேவர்களுக்கு கொடுக்கின்ற அன்னம், அப்படிதான் யக்னம் இதை பார்க்கணும். அப்படிதான் அந்த காலத்தில் யக்னம் இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து அதெல்லாம் கமர்சியல் ஆக்கிட்டாங்க. இப்போ யக்னம் எல்லாம் கமர்சியல் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, ஒரு கணபதி ஹோமம் பண்ணி கொடுக்குறீங்களா, எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரு 5000 கொடுங்க, ஒரு கணபதி ஹோமம் நடத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னா 5000 கட்டிட்டு ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணுறது எதுக்குன்னா அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு. ஆனால் இங்கே உண்மையாக வேள்விகள் வந்து நம்முடைய சொந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்கு இல்லை, உலக சேமத்துக்காக. இயற்கையை சரியாக வைத்திருந்தால் இங்கே எல்லோரும் நலமோடு வாழ முடியும் அப்படிங்கிறத நம்முடைய ரிஷிகள் சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தர் வேள்வி பண்ணுறதுனால அது உலக சேமம் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அவிசில் போடக்கூடிய மற்ற விஷயங்களும் நெய்யும் இதெல்லாம் காற்றில் பரவி காற்றை தூய்மைப்படுத்தும். அப்போ காற்று தூய்மையாகும் போது அங்கே வந்து நோய் கிருமிகள் எல்லாம் இறந்து இயற்கையாக மனிதன் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான சூழல் உண்டாகும். அப்புறம் பூமியில் மாசுகள் குறைந்து இயற்கை செழிப்பாகும். அப்புறம் இது மாதிரி சீதோஷ்ணம் மாறும்போது, காற்று மண்டலங்கள் மாறும்போது மழை பெய்யும். அப்போ இது மாதிரி மாற்றங்களை நம்முடைய யக்னத்தில் நம்ம ரிஷிகள் கண்டுபிடிச்சு அன்றைய காலத்தில் செய்தாங்க. இது தேவர்களுக்கான உணவு என்று பார்த்தார்களே தவிர, சுயநலத்துக்காக நீ தேவனுக்கு உணவு கொடுன்னு சொல்லலை. நீ கணபதி ஹோமம் பண்ணுறதுனால உனக்கு அப்படியே செல்வம் கொட்டிடும், வீட்டில் கஷ்டம் தீந்துடும், அதனால் நீ தேவர்களுக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்லி எந்த ரிஷியும் சொல்லி கொடுக்கல. இடையில வந்த இடைத்தரகர்கள் வந்து தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக இதை இப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரெண்டாவது அன்னம். நான் வந்து இந்த அன்னத்து டாப்பிக்கோடவே மனிதர்கள் செய்கின்ற அஜ்ஞானத்தையும் நான் சொல்லி ஆகணும் இல்லை, அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சிலருக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மனவேதனையை உண்டு பண்ணலாம். ஆனால் உண்மையை சொன்னால் உடம்பெரிச்சல்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது உண்மையை சொன்னால் உடம்பெரிச்சல் ஆகிடும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இங்கே உண்மை மட்டும்தான் இருக்குது, அதனால சொல்கிறேன். அப்போ இதனால் மனிதர்களுக்கு அன்னம் வந்து நாம் சாப்பிட்ற உணவு, தேவர்களுக்கு அன்னம் வந்து யக்னம், பித்ருக்களுக்கு அன்னம் வந்து சிரார்த்தம் தர்ப்பணம் போன்றவைகள் அவர்களுக்கு ஆகாரம். அப்ப நம்ம வந்து சார்த்தம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி பிண்டம் வைக்கணும் இல்லையா, பிண்டம் வச்ச உடனே பித்ருக்கள் எல்லாம் யாருங்க அப்படின்னா இந்த காக்கா குருவி இந்த மாதிரி பல ஜீவராசிகளுக்குள்ள எந்த உடம்புல வேணா அவங்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து அந்த உணவை எடுக்கட்டும் எறும்பு. இப்ப நீங்க பிண்டத்தை வச்ச உடனே அந்த பிண்டத்தை உங்க தாத்தா தான் வந்து எடுத்துட்டு போனாருங்கிறது என்ன உத்தரவாதம்? உங்க தாத்தா முன்ன என்னவா மாறிட்டாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு காமெடி விவேக் படத்துல வர்ற மாதிரி தாத்தா பாரு இப்ப காக்காவை வருவார் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, உடனே எங்க சாப்பாடு வச்சோன்னா தாத்தா வந்து காக்காவை வந்து கத்திக்கிட்டு உட்காந்துருப்பாரு, அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரு, அப்பாடா தாத்தா வந்து சாப்பாடு எடுத்துட்டாரு வாங்க நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கீழே போய் சாப்பிடுவாங்க. அப்ப இது மாதிரி காக்காவா வந்து மட்டும்தான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னா, அப்ப நாமளே நம்ம தாத்தாவை காக்கா ரேஞ்சில் வச்சிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளவு ஒரு அஜ்ஞானம் பாருங்க, நம்ம தாத்தா வந்து மனுஷனாவே பிறக்க மாட்டார், இனிமேல் அவர் வந்து காக்காவே இருப்பார் காலத்துக்கும். அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க சிறார்த்தம் பிண்டம் வைக்கும் போது தாத்தா காக்கா உருவத்துல வந்தேதான் சாப்பிடணுமா? ஏன் வேற எறும்பா சாப்பிட்டா வேண்டாம் அப்படிங்களா, இல்ல வேற ஏதாவது குருவியா வந்து சாப்பிட்டா வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? அப்ப இதெல்லாம் அஜ்ஞானம் தான். அதாவது தவறான ஒரு விஷயத்த தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் மனம் போன போக்குல வாழ்றாங்க. இந்த பித்ருக்களுடைய அன்னம்ங்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து முன்னோர்களை மானசீகமா நினைக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு என்னை பெத்து வளர்த்தி ஆளாக்கி எங்க அப்பா நான் ஞாபகப்படுத்தி பாக்குறேன், அவரு இந்த உடம்பையும் கொடுக்கங்காட்டிதான் நான் இந்த உலகத்துல இந்த மாதிரி உபகாரம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த உடம்பை எனக்கு கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த உடம்புக்கு அவங்க ஒரு கருவியா இருந்திருக்கிறாங்க, அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சிரார்த்தம் பண்றோம், தர்ப்பணம் பண்றோம். இந்த காரியங்கள் மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டமானது எல்லா ஜீவராசிகளுக்கும் போகும். ஏன்னா நீங்க இயற்கையில போய் அந்த பிண்டத்தை வச்ச உடனே ஒரு எறும்பு சாப்பிடும், ஒரு காக்கா சாப்பிடும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யார் சாப்பிடுவா தெரியுமா? சூரியன் சாப்பிடுவான். நீங்க வைக்கிற சாப்பாட்ட சூரியன் அப்படியே அந்த வெப்பத்துல தகிக்கிற வெப்பத்துல உறிஞ்சுவான் பாருங்க, அதுல இருக்கிற ரசத்தை எல்லாம் பூரா எவாப்ரேட் பண்ணிடுவான், அதுல இருக்கிற சத்து பூரா சூரியன் எடுத்துக்குவான். அப்ப சூரியன் சாப்பிட்றான். அப்ப இப்படிதான் இயற்கை வந்து எல்லா பக்கமும் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் கொடுப்போம், ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கோம். அது இயற்கையினுடைய நீதிக்குள்ள ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத இந்த அன்னம்ங்கிற டாபிக்ல இங்க ரிஷிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி புரிய வைக்கும்போது உங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்கிற பகுதிகளை எடுத்துக்கோங்க. அந்த மூடத்தனமான விஷயங்களை கருப்பி கண்டினியூ பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த பிராமணம், அதை வந்து இப்படி தெளிவுபடுத்துறாங்க ரிஷிகள். அதனால இங்க நீங்க பித்ருக்களுக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு வந்து காக்கா மட்டும்தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளை இன்னைக்கு இருந்து விட்டுருங்க. எந்த ஜீவராசி வேணா சாப்பிடட்டுமே. அதனால என்ன, அது இயற்கைக்காக படைக்கப்படுது. நம்ம தாத்தா அந்த ரூபத்துல தான் வந்து சாப்பிடுவாருன்னு கிடையாது, எல்லா ரூபத்துக்குள்ளயும் நம்ம தாத்தா இருக்காரு. ஏன்னா அந்த உணர்வு தான் இங்க பிரம்மம். அந்த உயிர் பிரிஞ்ச பிறகு அந்த உடம்பு தான் தாத்தாவை எரிச்சிட்டோம் புதைச்சிட்டோம், அவரு முடிஞ்சாரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது வெளியே போன அந்த மனசு அதனுடைய ஆசா பாசம் கேட்டு வேற ஒரு உடம்பு எடுத்திருக்கலாம், அது எப்படிப்பட்ட உடம்பு எடுத்திருக்கோ, அது எங்க இருக்குதோ, அது நீங்க வைக்கிற சாப்பாடு வந்துதான் சாப்பிட போதா, அப்படி ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அதனால இயற்கையில எல்லாரும் வைக்கிற இடத்துல அதுவும் ஒரு இடத்துல சாப்பிடும். அது எங்கிருந்து எப்படி சாப்பிடுதுன்னு நமக்கு தெரியாது. அது குருவியா இருந்து ஏதோ ஒரு வீட்டுல அமெரிக்காவில ஒருத்தர் வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், எருமையா இருந்து எங்கேயோ ஒரு சேத்துல எதையாச்சும் குடிச்சுட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லை. அப்ப அதனால இங்க பித்ருக்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவுங்கிறது தனிப்பட்ட முறையில நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடையாது, ஒட்டுமொத்தமா இயற்கைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பித்ருக்களுக்கு உண்டான அன்னம், இது சிரார்த்தம் தர்ப்பணம். அடுத்தது நான்காவது பிராணனுக்கான அன்னம். பிராணனுக்கான அன்னம் அப்படின்னா சுவாசம், உயிர் சக்தி தான் பிராணனுக்கான அன்னம். அப்ப நமக்கு இங்க இந்த உடம்பு இயங்குவதற்கான சுவாசம் இருக்கு இல்லையா, மூச்சு காற்று உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா, அந்த சக்தியும் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த பிராணன் எடுத்துக்கும். பிராணன் வந்து இயங்கணும்னா இந்த நாம உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் அந்த பிராண சக்தி செயல்படும். அதே மாதிரி வாக்கிற்கான அன்னம், வாக்கிற்கான அன்னம்னா பேச்சு. நம்ம பேசணும் அப்படின்னா அந்த இப்ப என்னால பேசணும்னா எனக்கு ஒரு சக்தி இல்லாம நான் எப்படி பேச முடியும்? இப்போ நான் சாப்பாட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்க, சாப்பிடவே இல்லை, ரொம்ப உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்கேன், சாப்பிடவே முடியாம படுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் எழுந்து ஸ்பீச் கொடுக்க முடியுமா? டயர்டாக படுத்துட்டு இருப்பேன், நான் எழுந்திருக்கவே முடியாது, என்னால் பேச முடியலைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ எங்கிட்ட இருந்து வாய் வார்த்தை வரணும் அப்படின்னா எனக்கு உணவு கிடைக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், புலன்கள் நல்லா வேலை செய்யணும். அப்போ இதுக்கு ஒரு உணவு தேவைப்படுது இல்லையா? அப்போ இது மாதிரி எல்லாமே உணவு சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கு. பேச்சு வளர்வதற்கு நாம் உண்ணும் உணவுகின்ற உணவு தேவை, மனசு அதுல சரியா இருக்கணும். இது வாக்கு இந்திரியத்துக்கானது. அது மாதிரி மனதிற்கான அன்னம், மனதிற்கான அன்னம் என்ன, எண்ணங்கள் அனுபவங்கள். இப்ப மனசுக்கு வந்து சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய கருத்துக்கள், பல எண்ணங்கள், மற்றவருடைய அனுபவங்கள், சிந்தனைகள், பார்ப்பது கேட்பது புலன்கள் அடிப்படையில நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று பற்றுறோம் இல்லையா, அது எல்லாம் மனதிற்கான சாப்பாடு. அப்போ இது மாதிரி மனதிற்கான அன்னம், இது ஆறாவது ஆச்சா. ஏழாவது அறிவிற்கான அன்னம். அறிவிற்கான அன்னம்னா புத்தி. அப்போ இங்கே நம்ம புத்தி என்ன பண்ணுதுன்னா விழிச்சுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம மனம்தான் அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போனால் புத்தியாக மாறும். அந்த புத்தி தான் சித்தம் தெளிந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். சித்தம் தெளிந்தவன் தான் ஜீவன் சிவலிங்கம் என்று உணர்வான திருமந்திரம் சொல்லுதுன்னு நான் ஏற்கனவே பாடல் சொல்லியிருக்கிறேன். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ எது தெல்ல தெளிந்தார்க்கு? சித்தம் தெளிந்தவன் தான், அவன் தான் சித்தன். சித்தம் தெளிந்தவன் தான் நீங்கள் சித்தன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஏதோ பைத்தியக்காரனை போய் சித்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடங்களில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஏன்னா சித்தர்கள் அப்படின்னா சித்தம் தெளிந்தவர்கள். அப்போ இங்கே சித்தம் தெளிந்தவன்னா என்ன? புத்தி விழிச்சுக்கிட்டவன். அதாவது தன்னுடைய பரிணாமத்தில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நிலையில் சித்தம் தெளிந்தவனுக்கு வந்து அகங்காரம் இருக்காது, எல்லாம் ஈஸ்வரன் ஏதிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற தெளிவு இருக்கும். அப்போ இந்த அறிவிற்கான அன்னம் எப்படி கொடுக்குறதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திரம் தான் அறிவிற்கான அன்னம். இப்போ நம்ம இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை நீங்கள் மனசுக்கு கொடுக்க கொடுக்க அந்த மனமானது சிரவணம் பண்ணி இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு தெளிவு அடையும். அப்போ அது வந்து புத்தியினால மனநம் பண்ணும். அதாவது இப்போ நான் சொல்கிறத கேட்குது, எப்படி கேட்குது? காக்கா தான் உங்கள் தாத்தாவா? ஏன் உங்கள் எறும்பு தாத்தாவாக மாறி இருக்கக்கூடாதா? ஒரு பள்ளி தாத்தாவாக மாறி இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்கள் மனசு என்ன பண்ணுது? கேட்டு சிரவணம் பண்ணுது, சிந்தனை பண்ணுது, மனநம் பண்ணுது. ஆமாம் இருக்கலாம்ல, என் தாத்தா வந்து காக்காவே தான் வரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவர் உடம்பு மாறி இருக்கலாம்ல, அவர் வேற ஒரு இடத்துல மனிதனாக கூட பிறந்திருக்கலாம்ல, நான் எதுக்காக போய் இந்த காக்கா தான் என் தாத்தான்னு நினச்சிக்கிட்டு சோறு வைக்கணும்? அப்போ எவ்வளோ ஒரு மூடத்தனமாக நான் வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணாமல் இயற்கைக்கு நான் படைக்கிறேன் அப்படின்ட்டு என்னுடைய முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு இயற்கையாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இயற்கை எழுதினாருன்னு தான் சொல்கிறோம். இப்போ நம்ம தாத்தா பாட்டி இறந்து விட்டால் அவருக்கு பேர் என்ன? இயற்கை எழுதி விட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை எழுதி விட்டார்னா என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களோடு கலந்து விட்டார்னு அர்த்தம். இயற்கை தானே பஞ்சபூதம். காற்று பூதம் காற்றுல கலந்துரும், நெருப்பு பூதம் நெருப்புல கலந்துரும். அப்படி ஐந்து பூதங்களும் ஐந்து விதமாக கலந்த பிறகு தாத்தா வந்து பஞ்சபூதம் ஆயிட்டாரு. ஆனால் அவர் பிரம்மம் ஆகலை. ஏன்னா அவர் பிறவி கடக்க முடியாமல் மீண்டும் உடம்பு எடுக்க போகிறாரு. அப்போ அதனால் பிரம்மமானவங்களுக்கு தான் உடம்பு கிடைக்காது. ஆனால் அஜ்ஞானத்தினால உடம்பு விட்டவங்க பஞ்சபூதத்தில் இருப்பாங்க இல்லையா. அப்போ பஞ்சபூதத்தில் கரைஞ்ச பிறகு இப்போ நீங்கள் வைக்கிற சாப்பாடை சூரியன் எடுத்துக்கிறான்னா அக்னி எடுத்துக்குவான், காற்று எடுத்துக்கும், காற்று அது மேலே வீசும் அந்த சாப்பாட்டு மேலே. அப்போ அந்த காற்றுனால அந்த சாப்பாடு ட்ரை ஆகும், அப்போ காற்று கொஞ்சம் சாப்பிடும், அப்புறம் நீர் சத்துக்களை நீர் எடுத்துக்கும். இது மாதிரி அங்கே பஞ்சபூதங்களும் அதை சாப்பிடுது. அதுதான் தாத்தா சாப்பிட்றது. நீங்கள் நினைக்கிற மாதிரி காக்கா உருவத்தில் வந்து தாத்தா சாப்பிடலை. அப்போ இந்த மாதிரி புரிதல் வருது இல்லையா அவங்களுக்கு, இதுக்கு பேர் வந்து மனநம்னு பேர். அதாவது கேட்டு தெளிவடைவதற்கு பேர் மனநம். அப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு பேர் நிதித்தியாசனம். அப்புறம் இந்த நிதித்தியாசன நிலையில நாம் நின்று நம்மளுடைய இருப்பை நம்ம உணர்ந்தால் அதுக்கு பேர் ஸ்மரணம்னு பேர். சிரவண மனன நிதித்தியாசனம். முடிவில் நான் தான் பிரம்மம் என்று நான் என்னையே சதா நான் இருக்கிறேனுங்கிற ஸ்புரணம் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் ஸ்மரணம்னு பேர். ஸ்மரணம்னா சதா அந்த நிஷ்டையில் இருக்கிறேன், அந்த இருப்பில் இருக்கிறேன், அந்த நினைவிலே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்று அர்த்தம். அப்போ இப்படி நம்ம ப்ராசஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கான ஏழு உணவுகளை இங்கே பிருகதாரண்யக உபநிஷத்து வந்து சப்தான்ன பிராமணம் அப்படிங்கிற பகுதியில் இதை விளக்கு கொடுக்குது. அந்த விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ இப்படி தான் ஏழு அன்னங்கள் நான் மனிதர்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் இப்படி போகுது இல்லையா, அதில் இப்படி தான் எல்லாமே கிடைச்சிரும். அது வந்து மனிதர்களுக்கான அன்னம், தேவர்களுக்கான அன்னம், பித்ருக்களுக்கான அன்னம், பிராணனுக்கான அன்னம், வாக்கிற்கான அன்னம், மனதிற்கான அன்னம், அறிவிற்கான அன்னம் என்று ஏழு வகையாக இந்த சப்த அன்னத்தை உபனிஷத்து நமக்கு சுட்டி காட்டுகிறது என்ற ஒரு முக்கிய பகுதியை இங்கு சுவாமி வித்யாரண்யரும் சுட்டி காட்டுகிறார் என்பதற்காக நான் இதை எடுத்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஜீவன் வாழ்வதற்கான எல்லா நிலைகளிலும் அன்னம் அவசியம், உணவு அவசியம். அப்போ உடல் மட்டும் அல்ல, ஒரு மனிதன் இங்கே பூமியில் வாழ வேண்டுமானால் அவனுக்கு உடல் மட்டும் இருந்தால் போதாது, அந்த உடலை உண்டாக்குவதற்கான உணவு அவசியம் இல்லையா. அப்போ அந்த உணவு எப்படியெல்லாம் அவன் பெறுகிறான் என்றால், வெறும் உண்ணும் உணவில் மட்டும் அவன் உணவை பெறுவதில்லை, எண்ணங்களால் கூட சில விஷயங்களை பெறுகிறான், அதுவும் அவனுக்கு புத்திக்கான உணவு. இப்போ நீங்கள் வந்து பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிட்டா பசி ஆறிடும், ஆனால் உங்களுக்கு ஞானத்துக்கு சாஸ்திரம் கேட்கணும். அப்ப ஞான பசி வரணும் இல்லையா உங்களுக்கு, ஞான பசி வந்தால்தான் சாஸ்திரம் உள்ள போய் உங்களுக்கு அந்த பசி ஆத்தும், அப்ப உங்களுடைய அஜ்ஞானம் நீங்கும். அப்ப அறிவு பசின்னு பேர் அதுக்கு, அறிவு பசி. அப்ப அறிவு பசியும் வரணும் இல்ல, அறிவு பசியை தீக்கிற வழி தெரியணும் இல்ல. அப்ப இது மாதிரி வழிகளை இந்திரியம் மனம் பிராணன் அறிவு எல்லாம் உணவால் தாங்கப்படுகிறது. இதுதான் அத்வைதம் சொல்ற ஆழமான உண்மை. அப்ப நாம் நினைப்பது போல நான் இந்த அழிந்து போகக்கூடிய பஞ்சபூதங்களால் உண்டான உடல் மட்டும் அல்ல, இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற மனம் இந்திரியம் போன்ற எல்லா விஷயங்களும் அன்னங்களின் ஆதாரத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்றால் ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிரபஞ்சம் இருப்பதினால இங்கு எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ளே இருந்து கொண்டு இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து இதையெல்லாம் விசாரணை செய்து பார்த்தா இதையெல்லாம் நம்ம கடந்து போகணும். ஏன்னா மனிதன் வந்து இந்த உடலோ இந்த பஞ்சபூதங்களோ கிடையாதுங்கிறத நம்ம ஆத்மாவுடைய நிலைக்கு போகிறதுக்கு இது எல்லாம் நமக்கு ஒரு கை கொடுக்கும், காட்டி கொடுக்கும், நம்ம ஆத்மா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய அனுபவத்துக்கு இந்த அன்னங்கள் தான் ஆதாரமாக இருக்குது. அப்போ இந்த ஏழு நிலைகளிலே இந்த அன்னம் உள்ளது. அப்போ மனிதன் எல்லா வகையிலுமே இந்த அன்னத்தின் அடிப்படையில் இயங்குகிறான். ஆனால் ஆத்மாவோ அன்னத்திற்கு அப்பாற்பட்டது என்று மீண்டும் இந்த இடத்துல ஆத்மாவை ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப உடலுக்கு உணவு இல்லாவிட்டால் எப்படி பலவீனமாகி விடுகிறதோ, மனதிற்கு நல்ல சிந்தனைகள் கொடுக்காவிட்டால் அது எப்படி கலக்கம் அடைகிறதோ, அது மாதிரி அறிவிற்கு அல்லது அறிவுனா புத்தி, புத்திக்கு ஞானம் இல்லாவிட்டால் அது அஜ்ஞானத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மனசு தான் அப்டேட் ஆகணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க வந்து அஜ்ஞானத்தினால தன்னை உடலாகவும் மனசாகவும் பாவிச்சுக்கிட்டு இன்னார் இப்படிப்பட்டவங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அறியாமைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த அறியாமையை நீக்குவதற்கு உங்களுக்கு மனசுக்கான புரிதல் கொடுக்கறதுக்கு இந்த அத்தியாத்ம ஞான பாடங்களை நீங்க உள்ள வாங்க வாங்க உங்களுடைய அஜ்ஞானம் எல்லாம் நீங்கும். அப்போ அஜ்ஞானம் நீங்கன்னா நீங்க அந்த அறிவா தான் இருக்கிறீங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகும். அந்த அடிப்படையில இங்கு புத்திக்கு ஞானம் இல்லாவிட்டால் அஜ்ஞானத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை இந்த இடத்துல புரிய வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதை வந்து ஆதிசங்கரர் கூட என்ன பண்றாருன்னா, கௌடபாதருடைய காரிகையிலிருந்து சில கருத்துக்கள் எடுத்து நமக்கு சொல்றார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சங்கரருடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, இந்த அன்னம் என்பது வெறும் வார்த்தைகளால் வருகின்ற உணவு அப்படிங்கிற விஷயத்தோடு நின்றுவிடக் கூடாது, அது அனுபவத்திற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது அன்னம் என்றால் அது அனுபவிக்கப்படும் பொருள், அன்னாதா என்றால் அங்கு அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க ஆதிசங்கர் பேசுறார். அவர் எப்படி பேசுறாருன்னா, அன்னம் என்றால் விஷயம், அன்னாதா என்றால் போக்தா அனுபவிப்பவன். அப்ப இதன் மூலம் உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அனுபவிப்பவனா அல்லது அனுபவ பொருளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறது என்று சங்கரர் அதை இங்கு சுட்டி காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கரருடைய பார்வையில சங்கர பாஷ்யத்துல ஏழு அன்னங்கள் வந்து மூன்று நிலைகளில பிரிக்கப்படுது. எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, ஸ்தூல நிலையில மனித அன்னமும் தேவ அன்னமும் பித்ரு அன்னமும் எடுத்துக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, மூன்று நிலைகள்ல மனித அன்னம் தேவ அன்னம் பித்ரு அன்னம் இவை எல்லாம் கர்ம சேத்திரம் அப்படிங்கிறார். கர்ம சேத்திரம்னா செயல் செய்வதற்கான அதற்கான பலனை அடைவதற்கான ஒரு விஷயம், அதுதான் இங்க மனித உடலில் உண்ணுகின்ற உணவு, தேவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற யக்னங்கள், அப்புறம் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கின்ற பிண்டம், இது எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் அனித்தியம், ஏன்னா கர்ம வளையத்துக்கு உட்பட்டவை, இதெல்லாம் ஒரு கர்மத்துக்குள்ள இருக்கிற ஒரு சைக்கிள் அப்படிங்கிறாரு யாரு, ஆதிசங்கரன். அதுவே சூக்ஷம நிலையில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிராணன் வாக்கு மனசு இதெல்லாம் சூக்ஷம சரீரத்தை சார்ந்தவை. அதாவது இப்ப ஸ்தூல சரீரத்தை சார்ந்து நாம செய்கின்ற உணவு என்ன, நாம சாப்பிடுற உணவு, தேவர்களுக்கு கொடுக்கின்ற யக்னம், அப்புறம் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கின்ற பிண்டம், அது மாதிரி நம்ம சூக்ஷமமான உடம்புக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னா பிராணன் வாக்கு மனசு, இவைகள் சூக்ஷம சரீரம் சார்ந்தவை என்று இங்க ஆதிசங்கரர் அதை குறிப்பிட்டு, இவைகள் எல்லாம் அன்ன ஆதாரமாக இருக்கின்றன, ஆனாலும் கூட இவைகள் ஆத்மா என்று தப்பாக புரிந்துவிடக் கூடாது, இவைகள் எல்லாம் அனாத்மா. அப்ப இங்க காரண காரிய நிலையில விஞ்ஞானம் என்கிற அந்த புத்தியில நம்ம கொஞ்சம் விசாரணை செய்து பார்த்தா, இங்க நான் இவையெல்லாம் அறிகிறேன் என்று ஒரு தன்னுணர்வு நம்ம இடத்துல தோன்றும். அப்ப இந்த தன்னுணர்வு நமக்குள்ள இதையெல்லாம் அறிபவன் யார் என்று நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு விசாரம் செய்து விவேகத்தினால நம்ம விழித்து கொண்டா இதுவும் ஒரு அன்னமே அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தி விழிப்பு, புத்தி விழித்து கொண்ட ஒரு விழிப்புணர்வு என்று பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா, புத்திக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும், மனசுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து நடைமுறையில எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உடம்புக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், நல்ல வேலை வேலைக்கு 3 நேரத்துக்கு சாப்பாடு, 5 நேரம் கூட சில டைம் சாப்பிட்றோம். ஆனா மனசுக்கு சாப்பாடு கொடுக்குறோமானா எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குறோம்? வெளி விவகாரங்களில் வெட்டி விஷயங்களை கொடுக்குறோம். அதாவது மொபைல் ஃபோன் எடுத்து யூடியூப்பை பார்க்கறது, அப்புறம் கண்ட ஃபேஸ்புக்கில் சாட்டிங் பண்ணுறது, இது மாதிரி வாட்ஸ்அப்பில் சாட்டிங் பண்ணுறது, இப்படி நம்ம வெளி விவகாரத்துக்குள்ள மனசுக்கான உணவு கொடுக்குறோம். ஆனால் இந்த உணவினால மனம் எப்படி வளருது, என்ன மாதிரி சூழ்நிலையை சந்திக்குது, எப்படி வாழ்க்கையை வாழுது அப்படிங்கிறத நடைமுறையில் பார்த்தா, அப்போ நம்ம எந்த இடத்துல விழிச்சுக்கணும், மனசுக்கான சாப்பாடை விட புத்திக்கு தான் நம்ம அஞ்ஞானத்தை போக்குகின்ற உணவை கொடுக்கணும். அப்ப புத்திக்கு நம்ம உரைக்கிற மாதிரி எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கின்ற ஒரு பகுத்தறிவை பயன்படுத்துறது தான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம் அப்படிங்கிறத இங்க ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டி, அப்ப இங்க ஆழமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புத்திக்கு இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை கொடுங்க, இதுதான் உண்மையான சரியான உணவு, இந்த உணவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிறவி பயனை நீங்க முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற 7 அன்னங்கள்ல இந்த புத்திக்கான உணவை வந்து ஞானத்தை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க அறிவுறுத்துவதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப சங்கரர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, 7 அன்னங்களும் அனுபவ பொருள், அது மாற்றம் அடையும், அவை ஒன்றை ஆதாரத்திற்கு சார்ந்து இருக்கிறது, அதனால் இவைகள் ஆத்மா அல்ல. அப்ப அன்னாதா யார் என்று கேட்டால், அதை அனுபவிப்பவன் யார், அன்னம்னா அது ஆப்ஜெக்ட், அதை அனுபவிப்பவன் யார் அப்படின்னா அதுதான் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு ஆதிசங்கரர் அந்த விளக்கத்தை கொடுக்குறார். அப்ப இங்க நம்ம புத்தியின் மூலமா விசாரித்து விவேகத்தை வளர்த்திக்கிட்டு நம்ம உண்மைத்தன்மைக்குள்ள நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா, அதுதான் நமக்கு உயர் பரிமாண அனுபவம், அங்கதான் ஆத்மா சாட்சி பிரம்மம் வந்து நமக்கு அனுபவம் ஆகிற நம்முடைய சுயம்ங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அனுபவம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம், ஆனா அப்படி ஒரு அனுபவம் அங்க இருக்காது. நான் இருக்கிறேனுங்கிற என்னையே நான் உணர்வது, அது அனுபவம்னு சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப சர்க்கரை வந்து இனிப்பா இருக்கிறது, அதனுடைய அனுபவம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப சர்க்கரையினுடைய அனுபவம் என்னங்க, இனிப்புன்னு சொல்லிட்டேன். அந்த இனிப்புங்கிற விஷயத்த நீங்க சாப்பிட்டு இனிப்புன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் சாப்பிட்டு இனிப்புன்னு சொல்லலாம், ஆனா சர்க்கரையே தான் சாப்பிட்டு இனிப்புன்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அது மாதிரி ஆத்மாவை பற்றி இப்ப நீங்க சொல்லலாம், அது அற்புதம் ஆனந்தம், அது அமைதி சித்து சத்து அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னொருத்தரும் சொல்லலாம், ஆத்மானா அது சத்துங்க, அது சித்துங்க, அது அமைதிங்க, ஆனந்தங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வெளியிருந்து சொல்றதுக்கு ஓகே, ஆனா ஆத்மாவே தன்னை வந்து நான் சத்துங்க, நான் சித்துங்க, நான் ஆனந்துங்கன்னு சொல்லாது. அப்ப அந்த நிலை, அந்த நிலைக்கு போனால் அங்கு அனுபவிப்பவன் தான் இருக்கிறான், அந்த உண்மையான அனுபவம் மட்டும்தான் அங்க இருக்குது, அதுதான் சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் என்று சொல்றாரு. இதுதான் ஆதிசங்கருடைய அவருடைய பாஷ்யத்தினுடைய விளக்கம். ஆனா அவர் அந்த இடத்துல என்ன முடிவு செய்யறாரு அப்படின்னா, நான் என்பது இந்த உடல் அல்ல, பிராணன் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இது எல்லாத்தையும் அறிகின்ற சாட்சி நிர்விகார சைத்தன்யம் தான் நான் என்று உங்களுடைய சுயத்துல நீங்க நிக்கிறதுக்கு இந்த 7 சப்த அன்ன பிரமாணத்தையும் பயன்படுத்தி கொண்டு அது எதற்காக செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த பாதையில் மேலும் தொடருங்கள் என்று இந்த இடத்துல சாஸ்திரம் நமக்கு காட்டி கொடுப்பதை இங்கு வித்யாரண்யரும் கையாளுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாடத்துல அப்படின்னா, இது மாதிரி 7 அன்னங்கள் இருக்கு, 7 அன்னங்களும் அனித்தியமான விஷயங்கள் தான். ஆனா அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் வரப்போறது இல்லை, நாமளும் ஆத்மா. ஆனா நம்ம வாழும் காலத்துல அதை ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூத உடல்ல நாம அந்த விவகாரத்தை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இல்லாம செய்யணும், அது ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அப்படி செய்து கொள்வது எனக்கு நானே செய்து கொள்கிறேன்ங்கிற பெருமையும் அடையணும். ஏன்னா ஒரு காக்காவுக்கு சோறு வைக்கிறதோ அல்லது ஒரு எறும்புக்கு சாப்பாடு வைக்கிறதோ அது எனக்கே நான் சாப்பிடுகிற உணவு என்று பார்க்கணும். ஏன்னா நான் தான் அங்க காக்காக்குள்ளேயும் இருக்கிறேன், எறும்புக்குள்ளேயும் இருக்கிறேன், இங்கே இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கிறேன். அப்ப இந்த உடம்புல நான் சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், அந்த உடம்புல சாப்பிட்டா அது வேற ஏதோ சாப்பிடுது அப்படின்னு நினைக்காம எல்லாம் நானே அப்படிங்கிற அந்த ஒருமித்த மனநிலைக்குள்ள நம்ம வரும்போதுதான் அது சித்தமாக மாறும். அதாவது மனம் புத்தி கடந்து சித்தத்தினுடைய தெளிவு அடையும் போது அங்க நம்முடைய உண்மைத்தன்மை உணரப்படும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஏன் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்ட்டாருன்னா அந்த உள்ளம் தான் சித்தம், அது அங்கதான் பிரகாசிக்கணும். இறைவன் அங்கதான் பிரகாசிப்பான், வேற எங்க நீங்க இறைவனை பிரகாசிக்க வைக்க முடியும்? வெளியே இருக்கிற கல்லுல பிரகாசிக்க வைக்க முடியுமா, இல்ல சூரியன் மேல இருக்கிற வானத்துல பிரகாசிக்க வைக்க முடியுமா? முடியாது, நமக்குள்ள பிரகாசிக்கலாம். அப்ப நம்முடைய உள்ளம் தெளிந்தா, உள்ள தூய்மை நடந்து விட்டால் அங்கு இறைவன் பிரகாசிப்பான். அதுதான் பூசலாருடைய கதை. பூசலாருடைய கதைகள் கூட நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து வெளியே ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகாம சிவபெருமான் வந்து பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே அப்தியார் என்னோட அப்படி ஒரு கோயில் கட்டிருக்காருன்னு அவர் ராஜராஜ சோழன் கேட்கும் போது அவரு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன், அங்க போய் பார்த்தா அவர் சாதாரண ஒரு குடிசையில உட்காந்துட்டு இருக்காரு. எங்கெங்க கோயில் எங்கெங்கன்னு கேட்டா பாருங்க, என்னுடைய உள்ளம் தான் கோயில்ங்கிறாரு. அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இந்த உடம்பு வந்து அந்த ஆத்மா லயமாகக்கூடிய இடம், இந்த மனித உடம்பு தான் அதுக்கான கருவி, வேற எந்த உடம்புலையும் நீங்க ஆத்மாவை அடைய முடியாது. நாயாவோ மிருகமாவோ அல்லது பறவையாவோ பிறந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமானா, தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த மனித உடம்பு தான் ஆத்மா அறியக்கூடிய இடம். அதனால உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னு திருமந்திரத்தினுடைய பாடலை நம்ம இங்க கவனிச்சுக்கணும். அப்ப அதனால இப்ப நான் இந்த உடம்பை அனுபவிக்கிறேன், நான் இந்த மனசை அனுபவிக்கிறேன், நான் இந்த புத்தியை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே அனுபவங்களாக இருந்தாலும் கூட அந்த அனுபவிப்பவனுக்கு ஆதாரமா எது இருக்கோ அது இருந்தால்தான் இவன் நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியும். நான் இதை அனுபவிக்கிறேன் அதை அனுபவிக்கிறேன்ட்டு. அப்போ அந்த மூலம் எதுவோ அதுவே நான் என்று நம்முடைய இருப்பை நம்ம உணர்ந்தா போதும், அங்கதான் நமக்கு எந்த அனுபவங்களும் இல்லாத நம்முடைய சுய அனுபவம் நிகழும் என்று சொல்றாரு. வெளியிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் புற அனுபவம், ஆனா நம்முடைய சுய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாது. அதுதான் நம்முடைய இருப்பு, நம்முடைய இயல்பு. அப்ப நம்முடைய இயல்பை நம்ம விளக்குவதற்கு இன்னொரு விஷயம் இல்லை, இருந்தால் தானே அதை போய் நம்ம இன்னொரு விஷயத்துக்கிட்ட சொல்றதுக்கு அதுக்கு புலன் தேவைப்படும், கருவி தேவைப்படும். ஆனா நம்ம அங்க கருவியும் இல்லை புலனும் இல்லை, எல்லாம் நானே அப்படின்னு எல்லாமே ஒரே விஷயமா இருக்கும்போது இன்னொன்னு இருந்தால் தானே அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ அதை அனுபவம் ஆக்குவதற்கோ அப்படி பார்க்கணும். அதாவது அதுக்குதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு வெட்ட வெளி, வெட்ட வெளி தன்மைக்குள்ள எல்லாமே இருக்கலாம், பிரபஞ்சம் இருக்கலாம், அந்த பிரபஞ்சத்துல சூரியன் இருக்கலாம், சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கலாம், கோள்களுக்குள்ள மனிதர்கள் போன்ற பல ஜீவராசிகள் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வேற வேறையா தெரிஞ்சாலும் இது எல்லாம் அந்த வெட்ட வெளியில தான் இருக்குதுங்கும் போது அந்த வெட்ட வெளி தன்மைங்கிறது இதையெல்லாம் கடந்து நிக்குது, இதுல தொடாம நிக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கும் வெட்ட வெளிக்கும் சம்பந்தமே இல்லை, அசங்கனா இருக்கு, எதிலும் சங்கமிக்காமல் இருக்குது, அப்படிதான் ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றாங்க மகான்கள். அப்ப அந்த நிலையில அங்க என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை இல்லையா, உலகமும் இல்லை, நான் உணர்கிறேன் என்ற விஷயமும் இல்லை, அங்க சொல்வதற்கு வார்த்தைகளும் இல்லை புலன்களும் இல்லை. அப்ப அந்த நிலை தான் அந்த சுய அனுபவம், அதுக்கு வந்து அறிவுன்னு பேரு. அங்க எம்டினஸ் சொல்லிடக்கூடாது, சூன்யம் என்று சொல்லிடக்கூடாது. அதுதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் காட்டி கொடுக்குற மிக உயரிய விஷயம். அப்ப இங்க அனைத்தும் உணரப்படுகிறது. அப்ப இதுதான் இந்த சப்தான்ன பிராமணத்தினுடைய மிகப்பெரிய உபதேசம். அப்ப இங்க அன்னத்தை விட்டு அன்னாதாவை அறி அப்படிங்கிற ஆழமான விஷயத்தை இங்க சுட்டி காட்டுறாராம். அன்னம்னா வந்து போவது, ஆனா அன்னாதாங்கிறவர் அழியாதவர், ஆத்மா பிரம்மம் என்று இங்க ஆதிசங்கரர் காட்டி கொடுப்பதாக நம்ம அவருடைய பாஷ்யத்துல பாக்குறோம். அப்ப இங்க நம்ம இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப உடல் அப்படின்னா உடலும் சாப்பாட்டுனால உண்டாகி இருக்கு, அதனால அதுவும் அன்னம் தான். ஆனா அந்த அன்னம் அழியக்கூடிய விஷயம், அது ஆத்மா ஆகாது. பிராணன் சுவாசம் தான், அது போயிட்டு வந்துட்டு இருக்கு, அது சாப்பாட்டுனாலதான் இயங்கிட்டு இருக்கு, அதனால அது வந்து ஆத்மா ஆக முடியாது. மனசு அன்னம் தான், மனசு வந்து எண்ணங்களால உண்டானது. அப்ப எண்ணங்களுடைய தொகுப்பு வந்து வந்து போகும், மனமும் அது ஒரு நாள் எண்ணம் இல்லைன்னா இல்லாம போயிடும். அப்ப அதுவும் ஆத்மா ஆக முடியாது. புத்தி, புத்தியும் அப்படிதான், புத்தி வந்து சிந்தனைகளை பகுத்து பார்த்து இது நல்லது இது கெட்டதுங்கிற அந்த இருமைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுவும் ஆத்மா ஆக முடியாது. ஆனா இதை எல்லாம் அறியும் ஒரு சாட்சி இருக்கு, அது எதிலும் சம்பந்தப்படாம இருக்கு, அதுதான் அன்னாதா. மீதி எல்லாம் அன்னம், ஆனா அந்த ஆத்மா அந்த சாட்சி தான் அன்னாதா, அதுதான் ஆத்மா அப்படிங்கிறத இங்க நிரூபணம் செய்யறார். இதுதான் சப்தான்ன பிரமாணத்துல முக்கியமான பகுதி, இது உபநிஷத்துல பேசப்படுகிறது. அப்ப நாம் வந்து இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும், நீ உண்பது மட்டும் அன்னம் அல்ல, நீ அனுபவிப்பது எல்லாம் அன்னமே அப்படிங்கறத இங்க ஆதிசங்கரர் நிரூபணம் செய்யறார். நாம உண்பது மட்டும் சாப்பாடு கிடையாது, இங்க நீங்க எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாமே சாப்பாடு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனா நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பாடு, அப்ப மற்றதெல்லாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுல இந்த சாப்பாடு சாப்பிட்டா சூப்பர், அந்த சாப்பாடு சாப்பிட்டா சரியில்லை, அப்புறம் இது வந்து செய்வோம் இது அசைவோம், அப்புறம் இதுல வந்து இது கெட்டது இது நல்லது அப்படின்னு இந்த பிரிச்சு பார்க்கறது எல்லாம் மைண்டு தான் பண்ணுது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்த மாட்டேன்னு சொல்றவங்கிறது வந்து மனசுல சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாமே அன்னமுன பிறகு அப்புறம் வெங்காயம் பூண்டு என்ன தனியா அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க தன்னை ஆத்மான உணர வழிய பார்க்கணும். அதை விட்டுட்டு உடம்பையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த உடம்புல உண்ணக்கூடிய ஆகாரத்துல நான் வெங்காயம் சேர்த்த மாட்டேன் பூண்டு சேர்த்த மாட்டேன்ட்டு உடம்புலயே உட்காந்துட்டு இருந்தா என்னைக்கு அவன் ஆத்மாவா மாறுவது? எந்த ஜென்மம் எடுத்தாலும் ஆத்மாவா மாற மாட்டான். ஏன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கிற வரைக்கும் அவன் ஆத்மாவா ஆக முடியாது. ஏன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் யாருக்கு? பாடிக்கு தானே, மைண்டுக்கு தானே. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? நீ பாடியே கிடையாது, நீ மைண்டே கிடையாதுங்கிறது. அப்ப அதை விட்டுட்டு நடக்கிற விஷயத்த பாக்குறத விட்டுட்டு நடக்காத விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு நான் இதாக போறேன் அதாக போறேன்ட்டு திருப்பி திருப்பி அந்த டுவாலிட்டிக்குள்ள துவைதத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய அஜ்ஞானம். நேத்து கூட நான் அது சொன்னேன், நேத்து கூட நான் என்ன தெரியுமா உங்களுக்கு புரிய வச்சேன், ஆன்மீகத்துல வந்து சில ஏமாற்று பேர்வழிகள் இருப்பாங்க, உலகியல்ல நிறைய ஏமாற்று பேர்வழிகள் இருப்பாங்க. இப்ப பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கணும்னா உங்களை வச்சு ஒருத்தன் பணம் பண்றதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவான்னு நான் சொன்னேன். நல்லா நேத்து வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன், க்ளூ. என்ன க்ளூ கொடுத்தேன்னா, அவன் பிழைக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டான், உங்களுக்கு அவன் மூலமா பிழைப்பு வரும்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டீங்க. நீங்க அவங்ககிட்ட போய் ஏதோ ரெண்டு பேரும் சேர்த்துனா நமக்கு 2000 வந்துடும் நினைச்சு நீங்க போய் சேர்ந்தீங்க. ஆனா 2000 ஒரு டைம் தான் வந்தது, அப்புறம் வரவே இல்லை. ஏன்னா மீதியெல்லாம் அவனுக்கு பல லட்சங்கள்ல போயிட்டு இருக்கும். ஏன்னா இத்தனை கூட்டம் போய் சேர சேர அவனுக்கு தானே பணம் போயிட்டே இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச முதலாளிக்கு தான் கோடி கணக்குல பணம் புரளும். ஏன்னா ஊராம் பணம் போற அவங்ககிட்ட போய் கொட்டும். இவனுக்கு ஒரு சின்ன கமிஷன் அந்த நாய்க்கு வெள்ளம் போட்ட மாதிரி கொஞ்சோண்டு ஒரு துண்டை போட்டு அப்படி மீதியெல்லாம் அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு விட்டு விட்டா போகிறது வச்சுக்கிட்டு ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு இவன் ஓடிக்கிட்டு இருப்பான். இவன் ஓடி ஓடி என்னைக்குமே பணக்காரன் ஆக மாட்டான், அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான். இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம், உலகியல் வாழ்க்கையில பாக்குறோம்ல, இதைதான் ஆன்மீகத்திலையும் பார்க்கணும். ஆன்மீகத்துல எப்படின்னா, கடவுளை வச்சுக்கிட்டு காசு பண்ற ஒரு கூட்டம் இருக்கு, அது யாருன்னு நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். ஆனா அவங்கதே அதை உணரணும், அவங்க உணர்ந்தால்தான் அவங்க இந்த பிரம்மத்தை உணர முடியும், இல்லைன்னா அவங்க ஒரு நாளும் பிரம்மத்தை உணர மாட்டாங்க. அப்படியே காசு பண்ணிட்டு காசு பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்துவாங்க, இலி பிறவிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அஜ்ஞானம் தான் காரணம். அதே மாதிரி அந்த மாதிரி காசு பண்றவங்க, கடவுளை வச்சு காசு பண்றவங்களை பாத்தீங்கன்னா குடும்பத்துல பல கஷ்டங்கள் இருக்கும். நீங்க மேக்சிமம் பாருங்க, அந்த ட்ரெடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்காது, இல்லைன்னா நோய் வந்திருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது வாரிசுகளுக்கு வந்து ஊனம் இருக்கும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆன்மீகம்ங்கிற பேர்ல அழிச்சாட்டியம் பண்றது, அராஜகம் பண்றது, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, கடவுளை வச்சு காசு பண்றது. அப்ப இதெல்லாம் வந்து இயற்கை மன்னிக்காது இல்லையா? இறைவன் எப்படி இருக்கிறான், சர்வமும் அவனை தானே, சர்வமும் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு. அப்ப அவனும் அவன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கணும். அது அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இங்க யாருமே பிராமண சத்திரியன் சூத்திரன் அப்படி கிடையாது, ஏன்னா எல்லாம் ஈஸ்வரன் தான். ஆனா இதுல வந்து ஜாதியை பிரிச்சுக்கிட்டு நான் தான் இதை ஆள பிறந்தவன், நான் தான் இதை பூஜை செய்ய சிறந்தவன் அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு வரையறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அதன் மூலமா தப்பு தப்பா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதனுடைய அனுபவங்களை நம்ம அடைஞ்சிட்டா அது நமக்கு பாவ புண்ணியத்தையும் கொடுக்கும், அதுக்கான பரிகாரத்தையும் நாமளே செய்யறதுக்கு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். அப்ப என்ன இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த கோயில் கோயிலா சுத்தி பரிகாரத்தை செய்யறவனும் அவனே, அந்த கோயில் கோயிலா சுத்துறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குபவனும் அவனே. அப்ப எல்லாமே அவனே அவனே தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறான், ஞானத்தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, வெளிப்படையாவே சொல்லிடுறேன், பிராமணர்களுடைய முன்னேற்றத்திற்கு பிராமணர்கள் தான் மிகப்பெரிய தடையே. பிராமணர்கள் வந்து சமுதாயத்துல நல்ல நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு தடை பண்றவங்க யாருன்னா பிராமணர்கள் தான். ஏன்னா அவர்கள் தான் அவர்கள் அஜ்ஞானிகளாவே மாத்தி மாத்தி அவங்க மூலமா காசு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான பிராமணர்கள் இப்ப இல்ல. ஆக்சுவலா பிராமணர்கள் வந்து நல்ல பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள் அப்படின்னு ஒரு காலத்துல அழைக்கப்பட்டாங்க. அவங்க பிரம்மத்தை உணர்ந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை மட்டும்தான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் உண்மையான பிராமணர்களா இருந்தாங்க. ஆனா இப்ப பிறப்பால் பிராமணன் சொல்லிக்கிறவன் பிராமண தன்மைக்குள்ள இருந்துகிட்டு பிராமணர்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி எம்எல்எம்ல அவன் சம்பாதிக்கிறானோ அது மாதிரி இவன் பிராமணனை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இவன் இங்க போறவன் எல்லாம் பிராமணன் தான் போய் காசு கொட்டுவான், பிராமணனே தான் அதை அனுபவிப்பான். அந்த அனுபவிக்கிறவனெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு எவ்வளவு பெரிய தொந்தியோடு சுத்திட்டு இருப்பான்னு நீங்க பாருங்க. அந்த கோயில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய தொந்தியோடு இருப்பான்னு நீங்க பார்த்தா தெரியும் அவன் வாழ்க்கை எப்படி வாழ்றான்ட்டு. அந்த காசு போடுறவனை பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உருளி குச்சி மாதிரி பரிதாபமா போய் உண்டியல்ல 10 ரூபா போட்டு வருவான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா நெய் மணக்கு லட்டையும் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு உடம்ப ஜெய்ஜாண்டிக்கா வளர்த்தி வச்சிருப்பான். அப்ப என்னன்னா இப்படி ஈஸியா மணி டெவலப் பண்றதுக்கு ஆன்மீகமும் ஒரு கருவி, ஈஸியா மணி டெவலப் பண்றதுக்கு பிசினஸும் ஒரு கருவி. இதுல நாம எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சுய அறிவு வேலை செய்யணும். அப்ப நான் ஏன் இந்த இடத்துல இதை பேசுறேன் அப்படின்னா அந்த சுய அறிவு தான் நீ பிரம்மம் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது. ஆனா அந்த வேதத்தினுடைய பிரமாண வார்த்தைய யாரும் கேட்க தயாரா இல்ல. எவனோ ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்றான் அதை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்ப நான் வந்து வேதத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய சொந்த கருத்தை நான் இங்க எதுவுமே சொல்லல. நான் வந்து உங்களை டைவர்ஷன் பண்ணி இப்படி வாங்க இந்த மாதிரி வாழுங்க அந்த மாதிரி வாழுங்கன்னு ஏதோ ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்னா, இல்ல நான் ஏதாவது ஒரு கடவுளை காட்டுறேன் வாங்க உங்களுக்கு இது மூலமா நிறைய செல்வம் வரும் அந்த கடவுளுக்கு உங்களுக்கு இப்படி வாழ்க்கையை வாழ வைப்பார் அப்படி ஏதாவது கதை விடுறேன், நான் எதுவுமே கிடையாது. இருப்பது ஒன்றே அது இறைவன் மாத்திரமே அப்படிங்கிற அத்வைதத்தை போதிச்சுட்டு அந்த அத்வைதத்துக்குண்டான வழிகளை தான் இங்க சொல்றது. அது சாஸ்திர பிரமாணம். அப்ப சாஸ்திரத்தை உண்மையா சரியா படிச்சவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. உண்மையான பிராமணர்கள் சாஸ்திரத்தை படிச்சவங்க யாரும் பூஜை புனஸ்காரங்களுக்குள்ள போக மாட்டாங்க, போனா மாட்டிக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அவங்க உண்மை உணர்ந்துட்டவங்க. உணராதவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலிருந்தே இருக்கு. பாரதியார் என்ன படாத பாடு படுத்துனாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து யாருங்க, பிராமண குலத்துல பிறந்தவர் தான். ஆனா அவருக்கு யாருங்க எதிரி, சத்திரியனா சூத்திரனா, பிராமணர்கள் தான் எதிரி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை தல தூக்க விடாம அழிச்சவங்களே பிராமணர்கள் தான். ஏன்னா அவர் வந்து ஒருமை பேசினாரு, எல்லாம் ஒன்று அப்படின்ட்டு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி கொள்ளல் பாவம் அப்படின்னாரு. அப்ப என்ன ஆயிடும், அப்படி பண்ணிட்டா இவங்களுக்கு வருமானம் போயிடும். நீ எப்படி கீழே இருக்கிறவனை மேல தூக்கி விட்டீங்கன்னா நான் எப்படி வாழ்றது, அதனால அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்பயே அவங்களை கீழே இறக்கிட்டு பாரதியாரை முடிச்சு கட்டிட்டாங்க. அப்ப இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகளை இந்த உலகம் வாழ விடாது. ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்வதற்காக, அது எல்லா காலத்திலயும் உண்டு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா யார் எப்படி வேணா வாழட்டும், ஆனா நீ எதற்காக வந்திருக்கிறாய், அந்த அறிவை அறிவதற்காக. அனைத்தையும் அறியும் அறிவு நான் தான் என்று உணர்வதற்காக. அப்ப அந்த பாதையை நீ சரியானபடி தேர்ந்தெடுத்து போயிட்டே இருந்தீன்னா இங்க எதையுமே பிடிக்க கூடாது. ஜாதியை பிடிக்க கூடாது, வேதங்களை பிடிக்க கூடாது, மதங்களை பிடிக்க கூடாது, எல்லாத்தையும் ஏறக்கட்டி வச்சிடணும். இருப்பது இருப்பு மாத்திரமே, அதை நான் என்று தன்னுள் உணரணும். அந்த சுய அறிவு தான் இங்க நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கணும். அப்படி பிரகாசிக்க தொடங்கிவிட்டால் இங்க ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டிங்கிறது எதுவும் கிடையாது. இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமேங்கிற அனுபவம் உண்டாகும். அந்த நிலையில இங்க இந்த உடல் மனம் அபிமானம் போயிடும், உலகம் தோற்றமா மாறிடும். அப்ப இந்த படத்துல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும், அதுல நல்ல சீன் கெட்ட சீன் இருக்கும், அதை நாம வந்து அப்படியே கடந்து போகலாம். இந்த உடம்பும் மனசு இருக்கிற வரைக்கும் இது நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி நான் போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் சரியில்லை, இது பிளாஃப், அந்த படம் சூப்பர், நீங்க அதை பாருங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நல்லது கெட்டது சொல்லலாம்ல. இப்போ நான் முன்னாடியே போய் படம் பார்த்துட்டு வந்தேன், அந்த படம் சரியில்லைங்க, நீங்கள் அந்த படத்துக்கு எங்கே போய் தண்டத்துக்கு காசு செலவு பண்ணிட்டு 3 மணி நேரம் உட்காந்து முக்கிட்டு வரணும், அதுக்கு போகாதீங்க, அதுக்கு போல இந்த படத்துக்கு போங்க. இதுக்கு 3 மணி நேரம் டைம் போனதே தெரியாது, நீங்கள் போடுற பணமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அந்த படம் பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா நான் கொடுத்த உடனே நீங்கள் என் பேச்சை கேட்டுட்டு நல்ல படத்துக்கு போனால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், கேட்காம இவர் என்ன சொல்கிறதுன்னு அந்த படத்துக்கு போனால் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வரணும். அப்போ இது மாதிரி அனுபவத்தில் இங்கே ரிஷிகள் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது சினிமா பாருங்க, அதுல எந்த சினிமா பார்க்கணுங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். பெஸ்ட் பிக்சர் அந்த படத்தை போய் பாருங்க, இது சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி நீங்க வாழ்க்கையை இங்க எப்படி வாழ்றது அப்படிங்கிற வழியையும் நாங்களே சொல்லித்தரோம். ஏன்னா சினிமாவே பார்க்கறது நான் போச்சு, அது நல்லதா பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறது இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை தான் இங்கே நான் சொல்றேன். அப்ப இங்க ஈஸ்வர சிருஷ்டியில இந்த உலகம் உடல் இயற்கை என்பது வந்தது போல ஜீவ சிருஷ்டியில இங்க ராக துவேஷம் சுகம் துக்கம் என்பது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது எல்லாம் எப்ப நீங்கும் அப்படின்னா ஞானம் வந்தால்தான் இதெல்லாம் நீங்கும். அப்ப தனி அனுபவம் இங்க யாருக்கும் கிடையாது, ஒரே அனுபவம் அது பிரம்மா அனுபவம், அது தன்னை தான் உணர்ந்த போது நிகழ்வுன்ற நிகழ்வு. இங்க நாம நினைக்கிற அனுபவங்கள் எல்லாம் வந்து தற்காலிகமாக வந்து போகின்ற அனுபவம், இந்த அனுபவம் எல்லாம் மனம் சார்ந்த அனுபவம், அது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. இப்ப நீங்க சர்க்கரையை நக்கி பார்த்தா அப்போதைக்கு சுவை இருக்கும், சர்க்கரை கரைஞ்சி போன பிறகு சுவை இருக்காது. அப்ப திருப்பி எனக்கு அந்த சுவை வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நக்கணும். அப்ப எத்தனை தடவைதான் நக்கிட்டே இருப்பீங்க, ஓவரா நக்குனா சுகர் பேஷண்ட் ஆயிடுவீங்க. அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி அற்ப பொருள் ஆசைப்பட்டு அதை நக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம்ப்பா, அந்த சுவை உண்மையான சுவை கிடையாது, அது அற்ப சுவை. ஆனால் எப்பொழுதும் சுவையாக இருக்கின்ற ஆத்மா தான் நீ, உன்னை நீ சுவைத்து பார் அப்படிங்குறது. அப்ப நம்மளையே நம்ம சுவைக்கிறது தான் உண்மையான சுவை. அதுக்கு வந்து வார்த்தைகள் ஏதாவது இருக்கா, டெபினேஷன் இருக்கா, அது இப்படிப்பட்ட அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அது சுய அனுபவம், அது வந்து சர்க்கரை சதா சர்க்கரையிலேயே தான் இருக்குது. ஆனா அது சர்க்கரைக்கு சர்க்கரை நோய் வராது, சர்க்கரை சாப்பிட்றவனுக்கு தான் சர்க்கரை நோய் வரும். அது மாதிரி சொல்றாரு, ஆத்மா மட்டும்தான் சதா சுவையை கொடுக்கக்கூடிய ரசம். ஆனா அந்த சுவை ரசத்தை நீங்க சுவைக்காம வெளியே இருக்கிற புற ரசத்தை சுவைச்சிங்கன்னா அதனால வரக்கூடிய சாதக பாதகங்களை நீங்க அனுபவிச்சுக்கத்தான் வேண்டும். ஏன்னா உங்களுடைய சுயம் என்னங்கிறது தெரியாம புற விஷயத்துல போய் மாட்டாதீங்க அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் மிக தெளிவாக பேசுது. அதைத்தான் இங்க மகான்களும் ரிஷிகளும் இப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு உபனிஷதங்கள், எத்தனை விளக்கங்கள், அதுக்கு சப்த அன்ன பிரமாணம்னு வேற ஏழு அன்னங்களை வேற சுட்டி காட்டுறாங்க. எல்லாத்துலையும் நம்மளுக்கு அஜ்ஞானத்தை நீக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்ப நான் ஒரு செயலுக்கு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வெரி பெரிய டாபிக் இல்லையா. அதனால அப்ப இங்க ஒருத்தன் வந்து ரசிக்கிறான் இசைய, இன்னொருத்தன் வந்து அந்த இசையை விரும்பவில்லை. ஆனா இசை என்னமோ ஒன்றுதான், எதனால ஒருத்தனுக்கு அந்த இசை பிடிச்சிருக்கான் அதை ரசிச்சு கேட்கறான், ஒருத்தனுக்கு அந்த இசை பிடிக்கவில்லை அவன் அதை விரும்ப மாட்டேங்கிறான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இசையில் பிரச்சனை கிடையாது, இருவரின் மனதில் தான் பிரச்சனை. ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒருத்தனுக்கு பிடிக்கல. அப்ப இங்க பிடிக்கிறதே பிடிக்கலங்கிற அந்த ராகத்வேஷம் ஏன் உண்டாகுது, அந்த மனமும் உடலும் இருப்பதினால் உண்டாகுது. ஆனா ஆத்மாவோ அந்த இசைக்கே ஆதாரமாக இருக்கு. நீங்க எந்த இசையை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஒரு வகையான அடிக்ஷன். எனக்கு அந்த இசையே பிடிக்கல அப்படின்னு யார் அதை வெறுக்கிறானோ அது ஒரு வகையான வெறுப்பு. ஆனா இங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த இசைக்கே ஆதாரமாக எது இருக்கிறதோ அதுவே இருப்பு. அப்ப அந்த நிலையை நாம அனுபவமாக்குறது தான் உண்மையான ஆனந்தம், உண்மையான நம்முடைய சுய அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இப்படி நம்ம பார்க்கணும், நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறத விட்டுட்டு அதுல இருந்து வெளிப்பட்ட விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறத இங்க புரிய வச்சு. அப்ப ஜீவன் என்ன பண்றான், அவனுடைய மனம் சார்ந்த உலகத்தை உண்டு பண்ணி சுகத்துக்கங்களை அனுபவிக்கிறான். ஈஸ்வரன் என்ன பண்றான், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை படைச்சு பஞ்சபூதங்களை உண்டாக்கி இதுல உடல்களை கொடுத்து மனசை உருவாக்கி விவகாரம் பண்றான். ஆனா இந்த எல்லாமே அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இருக்குதுங்கிறத யார் ஒருத்தன் உணர்றானோ அவன் பிரம்மமாகிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து அதுக்கு சப்தான்ன பிரமாணத்தின் மூலமா விளக்கம் கொடுக்குதுங்கிறத 13வது ஸ்லோகத்துல முடிச்சிட்டேன். இப்ப 14வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கேன். மர்த்தியானாம் ஏகம் தேவானே துவே பஸ்வண்ணம் சதுர்த்தகம் அன்ன திரிதயம் ஆத்மார்த்தம் அன்னானாம் விநியோஜனம் அப்படின்னு இங்க ஒரு ஸ்லோகம் 14. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன விளக்கத்தை அப்படியே ஏழு அன்னங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுன்னா மனிதர்களுக்கு தேவர்களுக்கு மிருகங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல அந்த விளக்கங்களை பிரிச்சு இப்ப நான் சொன்ன அதே கருத்துக்களை இங்க மீண்டும் சொல்கிறார். அந்த விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது 15வது ஸ்லோகம். பிரீக்யாதிகம் தர்ச பூர்ணமாசௌ சரீரம் ததா மனகா வாக் பிராணேத்தி சப்தத்துவம் அன்னானாம் அவகம்யதாம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஏழு வகை அன்னங்கள்ல தானியங்கள் உணவு யாகங்கள் அதுதான் தர்ச பூர்ணமாசக்கத்துக்கு உருவாக்கக்கூடிய அந்த பித்ரு காரியங்கள் யாகங்கள் யஜ்னங்களுக்கு பால் மனம் வாக்கு பிராணன் இவைகள் எல்லாம் வந்து சப்த அன்னங்களினுடைய அடிப்படையில இங்கு உடம்புக்கு தேவர்களுக்கு மற்ற பிராணனுக்கு வாக்குக்கு என்று இந்த மாதிரி ஏழு வகையாக பிரிக்கப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நான் இப்ப இந்த ஒட்டுமொத்த அவர் சொன்ன பிரிச்சு பிரிச்சு சொல்ற ஸ்லோகத்தை நான் பிரகதாரண்ய உபநிஷத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு ஷார்ட்டா புரிய வச்சிட்டேன். அதனால மீண்டும் மீண்டும் இந்த கான்செப்ட் அவர் பேசுறத திருப்பி திருப்பி நம்ம இங்க சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இங்க உடலுக்கு மனசுக்கு இந்திரியங்களுக்கு எல்லாம் எது உணவாக கிடைக்குதுன்னா, நாம வெளியே பாக்குற இந்த சாப்பாடு தான் இந்த உடம்பு வளர்வதற்கான உணவு, நம்ம வெளியிருந்து எடுத்துக்கிற எண்ணங்கள் தான் நம்ம மனசு வளர்றதுக்கான உணவு. நம்ம அந்த வெளியிருந்து எடுக்கிற எண்ணங்கள்ல பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் தான் புத்தி விரிவதற்கான உணவு. ஆனா இது எல்லாம் உணவுகள் மூலமா விரிஞ்சுக்கிட்டு பெருகிக்கிட்டு உடம்பு குண்டாகலாம், மனசு பெருசாகலாம், புத்தி விரிவாகலாம். ஆனா இதெல்லாம் உணவு உண்பதினால் உண்டாகின பெருக்கமாக இருந்தாலும் இதெல்லாம் அழியக்கூடியவைகள். ஒரு நாள் இந்த உணவுலேயே பெருசாயிட்டு இருந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த உடம்பு வந்து நீங்க எத்தனை கிலோவில் வச்சிருக்கீங்களோ அத்தனை கிலோவுக்கும் பூமிக்குள்ள இருக்கிற பூச்சிகளுக்கு உணவு. இப்ப நீங்க சரியா சாப்பிடாம ஒரு 60-70 கிலோவில் உடம்பு விட்டுட்டீங்கன்னா அந்த ஜீவராசிகளுக்கு, பூமிக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளுக்கு இன்னைக்கு 50 கிலோ தான் கிடைச்சது போப்பா அப்படின்னு சலிப்போட சாப்பிடும். நீங்க நல்லா சாப்பிட்டு நெய்யும் பருப்பும் நல்லா வக்கனையா சாப்பிட்டு உடம்ப 110 கிலோ 120 கிலோ வளர்த்தி வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் உடம்பு விட்ட பிறகு மண்ணுக்குள்ள போட்ட உடனே அடாடாடா 120 கிலோ வந்திருக்குப்பா சூப்பரான உணவு அப்படின்ட்டு மண்ணு வந்து நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். அப்ப என்ன வித்தியாசம், வெளியே நீங்க சாப்பிடுற உணவு மீண்டும் நீங்க இந்த இயற்கைக்கு மண்ணுக்கு தான் உணவா கொடுக்க போறீங்க அப்படிங்கிற உணவு பட்டியல இத முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இங்க சொல்றாரு. அப்ப அந்த உணவு வந்து உடலுக்கு எப்படி உடம்ப பெருக்கிறதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பெருக்குதோ அது மாதிரி மனசுக்கும் நீங்க மனசு பெருக்கிறதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், புத்தியை பெருக்கிறதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட உணவை நீங்க கொடுத்து எப்படி வாழ போறீங்க அது பாயிண்ட் முக்கியம் இல்லையா, அதை சொல்றாரு இப்ப இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னா, இப்ப நீங்க உடலுக்கான உணவை நீங்க நல்ல விதமான உணவுகளை கொடுத்தா உடம்பு நல்ல விதமா வளர்ந்து ஆரோக்கியத்தை நோக்கி போகும். அதே உடலுக்கு கெட்ட விதமான உணவுகளை கொடுத்தா அது ஆரோக்கியம் குன்றி விரைவில் அழிவுக்கு உட்படும். அப்ப இங்க உணவு தான் உடம்பை உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும் ஆதாரமா இருக்குது. எதுக்கு, இந்த பூத உடலுக்கு, பஞ்சபூத உடல்ல பௌதீக உடலாகிய இந்த மண் உடல் உருவாவதற்கு உணவு எப்படி நல்லது கெட்டது நம்ம பார்த்து சாப்பிடுறோம். எதற்காக அந்த உணவுல இப்ப நீங்க எதை வேணா சாப்பிடலான்ட்டு விஷத்தை சாப்பிடுவீங்களா, சாப்பிட்டா என்ன ஆகும், போய் சேர்ந்துருவீங்க. அப்ப அதனால சாப்பிடுற விஷயத்தையும் நீங்க பார்த்துதான் சாப்பிடணும், இது நல்லது இது கெட்டது, இது கெட்டு போன பொருள் இது சாப்பிடக்கூடாது, இது ஃப்ரெஷ்ஷா செஞ்ச பொருள் அப்படின்னு. உணவு கூட நமக்கு அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும், பழைய உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது கெட்டு போயிடும். கெட்டு போன உடனே அந்த உணவை நம்ம சரியாம சாப்பிட்டோம்னா அது உள்ள போய் உடல்ல பிரச்சனை பண்ணும். அப்ப அதனால நமக்கு தமோ குணமும் வரும், நோய்களும் வரும். அப்ப நோய் வர வர அந்த உடம்பு தன்னுடைய வலிமையை குன்றி பலவீனமாகும். அப்ப பலவீனத்தினால உடல் சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அப்ப அதனால நல்லதை பார்த்து சாப்பிடுற மாதிரி மனசுக்கும் நல்லதை பார்த்து கொடுங்கிறாரு. அப்ப மனசுக்கு கண்டதெல்லாம் கொடுக்காம நல்ல விஷயங்களை கொடுக்கணும். அப்ப நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்ம மகான்கள்லாம் அதானே சொல்றாங்க, நல்லதை சிந்தனை பண்ண அப்படின்ட்டு. காந்தியடிகள் கூட அழகாக அதை விளக்கம் கொடுப்பாரு, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்ட்டு மூணு குரங்கு பொம்மையை போட்டு நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க. கீழே காந்தியடிகள்னு போட்டிருக்கோம், நான் படிக்கும்போது வந்தது, மூணு குரங்கு பொம்மை போடுவாங்க, தீயவை பேசாதே, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே. அது யார் சொன்னா, காந்தியடிகள்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப காந்தியடிகள் ஏன் அதை சொல்றாரு, மகாத்மா காந்தி கெட்டதை பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயத்துல மனசு மாட்டிக்கும், கெட்டதை பேசுனீங்கன்னா அதுல மனசு சிக்கிக்கும். அப்ப அது மாதிரி போகாம நல்லதை நோக்கி போ அப்படின்ட்டு பெரியவங்க மூத்தோர்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நமக்கு அறிவுரை காட்டுறாங்க. அப்ப அதை நாம மனசுல ஏத்துக்கிட்டு நல்லதன் மட்டும்தான் மனசுக்கு பாடமா கொடுக்கணும். அது மாதிரி புத்தி, புத்தியும் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து பகுத்து பிரித்து பார்த்தா அது விரிவடையும். அப்ப விவேகத்தினால நல்லதை நோக்கி போகும். அப்ப நாட்டுக்கு உபயோகமா வாழலாம். மகாத்மா காந்தி எப்படி வாழ்ந்தாரு, நாட்டுக்கு பிரயோஜனமா வாழ்ந்தாரா இல்லையா? ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் பிறந்தாலும் இன்னைக்கு ரூபா நோட்ல மகாத்மா காந்தியினுடைய போட்டோவை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, அப்ப பாரத தேசத்துக்காக ஒரு சமுதாய சேவை செய்த ஒரு மகான், ஒரு ஞானி அப்படிங்கிறதுனால அவரை வந்து நம்ம மதிக்கிறோம், அவரை பணத்துல போட்டு வச்சிருக்கோம் ரூபா நோட்ல. அது எத்தனையோ பேர் பாரத தேசத்துக்காக போராடினாங்க, நம்ம அவங்களை இந்த அளவுக்கு போடலையே. அப்ப என்ன காரணம், அந்த உண்மையான உணர்வு ரீதியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தொட்டா அது இயற்கையா அதுக்கான அனுமதி கொடுக்கும், பரிசு கொடுக்கும், அது யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன், இயற்கை கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்கிறதை யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப இங்க ஒருத்தர் வந்து உலகம் பூரா புகழ் பெறாருன்னா அது இயற்கை முடிவு பண்ணா புகழை கொடுக்கும், புகழ் கொடுக்க கூடாதுன்னு இயற்கை முடிவு பண்ணா அந்த புகழ் யாருக்கும் கிடைக்காம மறைச்சிடும். அப்ப இது மாதிரி எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லதை நோக்கி போகணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுதான் சிரவணம். அப்ப சாஸ்திர சிரவணம் நம்மளை புத்திசாலித்தனமா வாழ வைக்கும், வாழ்க்கையை சரியா வாழ வைச்சிடும். அதுல நம்ம புத்திசாலித்தனமா வாழ்க்கையை டீல் பண்ணலாம், கண்டபடி போய் மாட்ட மாட்டோம், ஆன்மீகத்திலும் ஏமாற மாட்டோம், உலகியிலும் ஏமாற மாட்டோம். இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலி சாமியாராகவும் நீங்க வாழ முடியாது, போலி பிசினஸ் மேனாகவும் நீங்க வாழ முடியாது. சராசரி மனிதனா நீங்க இந்த உலகத்துக்கு இந்த உடம்பு மனசு வாழும், ஆனா நான் பிரம்மம்ங்கிற உணர்வு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஏதோ இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு உடனே அந்த அவருக்கு ஏதோ தனிப்பட்ட ஐடென்டிபிகேஷன் வந்துடும், அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிரும், அல்லது அவர் அப்படியே தலைகளா நிப்பாரு, அல்லது அப்படியே பூமியை வரைச்சி பார்த்துக்கிட்டு நிப்பாரு, அல்லது பேன் முழிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவரு தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து சும்மா பைத்தியக்காரனை கொண்டு வந்து இவர் தான் ஞானின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் காசு பண்ணிட்டு இருக்கு, காசு பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் காசு பண்ண முயற்சி பண்ணுது, அந்த அம்மாவை ஒத்துழைக்கல. யாரு, திருவண்ணாமலையில ஒரு அம்மா இருந்தாங்க, அது யாரு யாரு அந்த அம்மா பேரு, தொப்பி அம்மா. தொப்பி அம்மா வந்து ஒரு கூட்டம் ட்ரை பண்ணிச்சு அவரை அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் வச்சு சம்பாதிக்கலாம், சித்தரா மாத்திடலான்ட்டு. ஆனா அந்த அம்மா வந்து மென்டலா இருக்கிறதுனால ஒத்துழைக்கல. அது ஒரு நல்ல மூடுல கம்முன் இருக்கும், ஒரு கெட்ட மூடு வந்து அடிச்சிடும், அப்புறம் அது காரி துப்பிடும். அவன் பார்த்தானுங்க, அதை தூக்கிட்டு போய் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தானுங்க, முடியல, விட்டுட்டானுங்க. ஆனா அங்கேயே வர ஒரு மௌனசாமியார் இருக்காரு, அவரை பிடிச்சி காசு பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப இது மாதிரி ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்துல. அது வந்து இந்த மாதிரி சித்தர்களை மாத்தி மாத்தி சித்தர்கள் மூலமா காசு பண்றது. உண்மையான சித்தருக்கு கிடையாது அவங்கெல்லாம், அவர்களை சித்தரா மாத்தினா இவனுக்கு வருமானம் வரும். இப்போ ஒருத்தர் வந்து சித்தரா மாத்தி கோயில் கட்டி பல நடிகர்கள் கூட வந்து வந்து கும்பிட்டு போறாங்க. அந்த மூட்டை சாமிகள் என்னமோ பேரு, அவரெல்லாம் வந்து நான் நேர்லயே போய் பார்த்துருக்கிறேன். அந்தால் வாய் திறந்தா கெட்ட வார்த்தை தான் பேசுவாரு. அவர் காலெல்லாம் வந்து சுகர்ல அடுகி போய் காலெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கும். அந்த மூட்டை சாமியா பழனிச்சாமிகள் அவர் பேரு, அவருக்கு பெரிய சமாதி கட்டிருக்காங்க பழனி போற வழியில. பெரிய சரியான கூட்டம் அலமோதம் இப்ப போயிட்டு இருக்காங்க. அன்னதான அது இது நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு பயங்கரமா வருது, சினிமா நடிகங்க வந்து பணத்தை கொட்டுறாங்க, சினிமா நடிகங்களும் வந்து யூடியூப்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. இப்ப அது பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு. அதெல்லாம் யாரு என்னன்னு தெரியல, பட் நான் இதெல்லாம் சொன்னேன்னா என்ன தூக்கிட்டு போயிடுவானுங்க, நான் நமக்கு எதுக்கு வம்பு. அதனால உண்மையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதோ போய் வம்பு விஷயத்தை விலை கொடுத்து வாங்கிடக் கூடாது. நீங்க விழிச்சுக்குங்க, உலகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இங்க எந்த சாமியாரும் எந்த சித்தரும் பின்னாடி போக கூடாது. ஏன்னா நீங்க எதை தேடுறீங்களோ அந்த தேடும் பொருள் நீங்க, உங்களை நீங்க உணர்ந்தா போதும். நீங்க எந்த சித்தரை பார்க்கணும், அகத்தியரை பார்க்கணுமா திருமூலரை பார்க்கணுமா, நீங்க உங்களை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள திருமூலர் அப்படியே என்னென்ன திருமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குமோ அவ்வளவும் கொடுப்பாரு. அகத்தியரை நீங்க பார்க்கணுமா, நீங்க உங்களை உணர்ந்தீங்கன்னா அகத்தியருடைய நூல்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவும் புரியும். ஏன்னா இதுதான் உங்களை உணர்ந்ததுக்கு அடையாளம். உண்மையா நீங்க உங்களை உணர்ந்தீங்கன்னா இங்க அகத்தியர் வேற இல்லை, திருமூலர் வேற இல்லை, எந்த மகான்களும் வேற கிடையாது, நீங்களே தான் அது. அந்தந்த காலகட்டத்துக்கான அந்த உடல்ல வந்து உலகத்துக்கு உபதேசம் பண்ணீங்க, இந்த காலகட்டத்துக்கு இந்த உடல்ல வந்து அந்த உபதேசத்தை உள்வாங்கி இந்த உடலை திருப்பி மேம்படுத்துறீங்க. அப்ப இந்த நிலைப்பாடு என்னன்னா மனம் சார்ந்த நிலைப்பாட்டுல மாற்றம், ஆனா அறிவுல மாற்றமே கிடையாது, ஆத்மாவில எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அது நமக்கு புரிஞ்சிட்டா இங்க நம்ம மனசுல இருக்கிறோமா அறிவுல இருக்கிறோமாங்கிற விசாரணைய ஆழமா பிடிச்சி நாம அந்த அறிவா தான் இருக்கிறோங்கிற நிலையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும், சர்வம் பிரம்மமயம், நீங்களே எல்லாமா இருப்பீங்கிறத இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். இது வரைக்கும் நம்ம 15 ஸ்லோகங்களை இந்த சப்தான்ன பிராமணத்துல பார்த்துட்டோம். அடுத்தது 16 ஸ்லோகம் வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம், நேரம் பத்தாது. அதுல இன்னும் அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போவாரு. இந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த ஈஸ்வர எப்படி ஞான கர்மத்துல இந்த ஜீவனை வந்து சரிபடுத்தலாம், அந்த எப்படி அந்த அன்ன பொருட்களை அனுபவம் ஆக்குகிறான் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வருகின்ற செயல்களில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கங்கள் வரும். அது அப்பப்போ நான் எடுக்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விளக்கம் தரேன். இங்க நீங்க இதை புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். அதாவது சப்த அன்ன பிரமாணம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாமே சாப்பாடு, அதனால இங்க நீங்க விருப்ப விருப்பு காட்ட வேண்டியதில்லை, எல்லா வெங்காயம் பூண்டுன்னு ஒதுக்க வேண்டியதில்லை. அதாவது உண்மையா நீங்க ஆத்ம ஞானியா பிரம்மமா மிளறணும்னு நினைச்சீங்கன்னா இங்க விருப்ப வெறுப்பு இல்லாம வாழ்ந்துக்குங்க. அதனால நான் விருப்ப வெறுப்பு இல்லைன்ட்டு அசைவ உணவை சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அந்த உயர் பரிமாண உணர்வை தொட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்ப அங்க சாப்பாடே தேவையில்லை உடம்பு வளர்றதுக்கு, சும்மா அந்த ஜீவனத்துக்கான சிறிய உணவு கொடுத்தா போதும். அது பழரசங்கள் காய்கறிகள் கீரைகள் கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு ஆக்டிவா இருந்துட்டு இருக்கும். மற்றபடி வேற ஒண்ணு இங்க செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா இங்க பஞ்சபூதத்துக்குள்ள வந்து பஞ்சபூதத்துக்குள்ள கரைய போற உடம்பு தான் இது. இதுக்கு நீங்க என்ன கொடுத்தா என்ன, உணவு மாத்தி கொடுத்தா மனம் மாறும் புத்தி மாறும், அதுக்கு வழி பார்த்துக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு அதை அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அதையெல்லாம் விட்டுட்டு இயற்கை உணவை இயல்பா சாப்பிடுங்க, மிருகங்களை சாப்பிட வேண்டாம், அது மட்டும் தான் நம்ம சொல்றோம். அது ஏன் அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதாவது என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றதுன்னா, அந்த மனசுனால குணம் மாறும், குணம் மாறினா நீங்க சத்துவ குணத்துல இருந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. ஆனா நீங்க உலகியல் வாழ்க்கை வாழலாம், நீங்க அசைவ உணவு சாப்பிட்டா சராசரி மனித வாழ்க்கை வாழலாம், நீங்க உலக போகங்கள் அனுபவிக்கலாம், எல்லாமே கிடைக்கும், பணக்காரனா கூட மாறலாம், அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா பிறவியை கடக்க முடியாது இல்ல, திருப்பி உடம்பு எடுத்துருவீங்க. பிறவியை கடக்கணும்னா இங்க ஆத்ம ஞானம் தான் கை கொடுக்கும், அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கை கொடுக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம துவைத விவேகத்துல 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். ஏன் துவைத விவேகத்துல இதெல்லாம் பேசுறேன்னா, இந்த இருமைகள் தான் நமக்கு இறைவனை தெரிஞ்சுக்க முடியாம தடுக்குதுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். துவைதம்னால இருமைகள். அப்ப எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத பார்த்து அதையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க நீங்களா இருக்கலாம். அப்படி உண்மையா நீங்க உங்களை உணரணும்னா முதல்ல இந்த ஜாதி மதங்களை விடுங்க. நான் பிராமணன் அப்படி சத்திரிய அப்படிங்கறதெல்லாம் விட்டுடுங்க. அதுல வந்து அந்த ஈகோவே வரக்கூடாது. நான் இப்படிப்பட்டாலும் அப்படிப்பட்டாலும் அப்படின்றலாம் மைண்டுக்குள்ள கொஞ்சோண்டு அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சாதாரணமா இருங்க, இங்க எந்த அடையாளமும் தேவையில்லை. அடையாளம் எல்லாம் மனசுக்கு தான். அதனால அதையெல்லாம் நீக்கிட்டு இயல்பா வாழுங்க, உங்களுக்கு எல்லாம் கை கூடி வரும், ஞானம் வந்தா போதும். நன்றி. ஓம் சத்யம்.